الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله سيدنا محمد صلى الله عليه وسلم أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم وإذا بشر أحدهم بالأنثى ظل وجهه مسودا وهو كظيم يتوارى من القوم من سوء ما بشر به أيمسكه على هون أم يدسه في التراب ألا ساء ما يحكمون கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, கண்ணியமிக்க தாய்மார்களே, சகோதரிகளே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவின் மகத்தான பேரருளாலே இந்த வாரமுள்ள இந்த பெண்கள் நிகழ்ச்சிக்கான பேச வேண்டிய தலைப்பு பெருமை மிக்க பெண் மக்கள் என்று ஒரு வித்தியாசமான தலைப்பு. நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், கொஞ்சம் பக்கத்தில் வந்துடுங்க, நீங்கள் பக்க உங்களை ரொம்பவே தலை போட்டாலும் உங்களை பார்த்தானே பேசணும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், லா யுஃமினு அஹதுக்கும் ஹத்தா யகூன ஹவாஹு தபஅன் லிமா ஜிஅது பிஹி. ஒரு மனிதன் பூரணமான முஃமினாக எப்பொழுது ஆகிறான் என்று சொன்னால், நான் எதையெல்லாம் கொண்டு வந்தேனோ, எதையெல்லாம் நான் சொன்னேனோ, அதுவெல்லாம் அவருடைய மனோவிருப்பமாக மாறிவிட வேண்டும். உலகத்திலே அவர்கள் என்ன சொல்கிறார்கள், இவர்கள் என்ன சொல்கிறார்கள், இந்த மக்கள் என்ன கருதுகிறார்கள், உலகத்தினுடைய நடைமுறை எப்படி இருக்கிறது, ஊரினுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கிறது என்பது அல்ல. முஃமின்கள் பூரணமான முஃமின்களாக எப்பொழுது ஆகிறார்கள் என்று சொன்னால், நான் எந்த கலாச்சாரத்தை இந்த உலகத்திலே கொண்டு வந்தேனோ, எப்படிப்பட்ட மார்க்கத்தை, அதனுடைய கொள்கைகளை, அதனுடைய செயல்பாடுகளை உலகத்தில் நான் சொல்லி தந்தேனோ, அந்த செயல்பாடுகளும் அந்த கொள்கைகளும் எப்படி ஆகிவிட வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய மனோவிருப்பமாக அது ஆகிவிட வேண்டும். நம்ம மனசு அதைத்தான் விரும்பும், அது அல்லாத வேற எதையும் நம்முடைய மனதே விரும்பாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை உங்களிடத்துல வந்துருச்சுன்னா, நீங்கள் எல்லாம் பூரணமான முஃமின்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார். பெருமக்களே, அப்படியானால் இன்றைய உலகத்திலே ஒவ்வொரு காரியத்தையும் உலகம் பார்க்கும் பார்வை என்று ஒன்று இருக்கிறது, முஃமின்கள் பார்க்க வேண்டிய பார்வை என்பது வேறு. முஃமின்களுடைய பார்வை இருக்கிறதே, நாம் குர்ஆனின் வழியாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்த அந்த கண்ணாடியின் வழியாகத்தான் நாம் பார்க்க வேண்டும் எதையுமே. உலகம் எப்படியோ சொல்லும், உலகம் எப்படியோ பார்க்கும், உலகம் எதையெல்லாமோ கருதும், அதுவல்ல நம்முடைய கருதுதல், அதுவல்ல நம்முடைய பார்வை. ஈமானுடைய பார்வை நமக்கு வேண்டும். நாம் பெற்றெடுத்த மக்கள் எல்லோருமே பாக்கியவான்கள், சாலிஹீன்கள், அருளாளர்கள். அது ஆண்களானாலும் சரி, பெண்களானாலும் சரி, பெண்களுக்கு நாம், ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்று இருக்கிறது. அவர்கள் நம்முடைய கல்வினுடைய கனிகள், உலகத்தின் அலங்காரங்கள், அல்லாஹுவினால் தரப்பட்ட சன்மானங்கள். நம்முடைய மக்கள் என்பது அல்லாஹு தாலாவினால் நமக்கு தந்த சன்மானங்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், யாருக்கு நாடுகிறானோ ஆண் மக்களாக கொடுக்கிறான், யாருக்கு நாடுகிறானோ பெண் மக்களாக வழங்குகிறான், யாருக்கு நாடுகிறானோ இரண்டையும் கலந்து அளிக்கிறான், யாருக்கு நாடுகிறானோ குழந்தை இல்லாமலும் ஆக்குவான். இந்த சக்தி ரப்புக்கு இருக்கிறது. நல்லா சொல்றான். அதிலிருந்து நமக்கு விளங்க வேண்டிய செய்தி என்னன்னு சொன்னா, மக்களை தரக்கூடிய அந்த ஆற்றல், பங்கு வைக்கக்கூடிய அந்த பங்களிப்பு, தரக்கூடிய நிலைப்பாடு என்பது அல்லாஹுவினால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தாலா தரக்கூடிய சன்மானம் என்பதிலே சந்தேகமே இல்லை. அருமையான பெருமக்களே, அதிலையும் குறிப்பாக பெண்மக்களை பொறுத்தவரையிலே பாக்கியவான்கள், அவர்களை பொறுத்தவரையிலே நாம் பாக்கியவான்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். பெண்மக்களை பற்றி குர்ஆனிலும் சரி ஹதீஸிலும் சொல்லப்பட்ட அந்த செய்திகளை பற்றி நாம் பார்க்க ஆரம்பித்தால், குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லித் தரப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளை பற்றி ஹதீஸிலும் சொல்லித் தரப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிலைப்பாடுகளின் படி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், பெண்மக்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மேன்மைகள் உயர்வுகள் இந்த அளவுக்கு உயர்வானது, நாம் அதனுடைய மாண்பை விளங்கணும்னு சொன்னா, யா அல்லாஹ் எனக்கு தர்ற மக்களை பூரா பெண்மக்களா தான் துவா ஓதிரும். ஆனா இன்னைக்குள்ள நிலைப்பாடு எப்படி இருக்குது? முத புள்ள பொம்பளை பிள்ளையா பிறந்தா ஒண்ணும் சொல்றது இல்லை, சரி சரி அடுத்து அல்லாஹு தஆலா ஒரு ஆம்பளை பிள்ளையா தருவான்னு சொல்லி, முத பொம்பளை பிள்ளையா பிறந்தா அந்த அளவுக்கு விவகாரம் இல்லை. அசரத்து மாறும் சரி பறக்கத்து பறக்கத்துன்னு சொல்றாங்க அப்படிங்கறதுனால சரி அது ஒரு பறக்கத்துன்னு நினைச்சுக்கிறது. ரெண்டாவது பொம்பளை பிள்ளை பிறந்தா ஆரம்பிச்சிடும், கொஞ்சம் விவகாரம் ஆரம்பிச்சிடும். ஆமா வாங்க, பெரிய ஆட்கள் சொல்லக்கூடிய அதாவது பேணுதலான இறையச்சம் உள்ள கண்ணியமானவர்கள் என்று நாம் கருதக்கூடிய ஆட்களும் கூட அவங்களும் சொல்றாங்க, நாம யார பெரிய ஆட்கள் நினைக்கிறோமோ, கண்ணியமான ஆட்கள் நினைக்கிறோமோ, நமக்கு வழிகாட்டுகள் என்று நினைக்கிறோமோ, ஈமானுடைய விஷயத்திலே உலகத்திற்கு முன்மாதிரி என்று கருதுகிறோமோ, அப்படிப்பட்ட பெரிய மக்களும் கூட என்ன சொல்றாங்க, அதை குறையா அது லேசா, ரெண்டு மூணு ரெண்டாவது வந்தாலே கொஞ்சம் முணுமுணுப்பு வந்துடும், மூணாவது பொம்பளைப்படி அறிஞ்சுன்னு வைங்க அது முத்தமெல்லாம் பொண்ணு எதையாவது ஒரு விளக்கம் வந்துடும், அதுக்கு அடுத்து நாலாவது பொம்பளை புள்ள வந்துச்சுன்னு வைங்க அவ்வளவுதான், தாய்க்காரியே முதல்ல அலட்சியம் காட்ட ஆரம்பிச்சிருவா. வீட்டில் உள்ளவர்கள் எல்லாம் மற்றவர்கள் எல்லாம் அந்த பெண்ணை ஒரு அலட்சியமாக பார்க்கக்கூடிய நிலை, அந்த குழந்தையை தூக்குறதுலேயே ஒரு அலட்சியம். வாங்க ஒவ்வொரு ஆளா முட்டாக்கு போட்டு முட்டாக்கு போட்டு வாங்க, பெரிய ஆட்கள் சொல்றாங்க இது, சிறுமிகளா இருக்கிறதுனால நாம அப்படி சொல்றோம், வாங்க முட்டாக்கு போட்டு ஒவ்வொரு ஆளா வந்து இறங்கணும். அப்ப பெண்களை பற்றி உண்டான ஒரு அலட்சியம் நமக்கு பேராச்சரியத்திலும் பேராச்சரியம் என்னன்னு சொன்னா அது பொம்பளைங்க சொல்றதுதான், அதை பெண்கள் சொல்வதுதான், நம்ம ஈங்கறுத்தவர்கள் சொல்வதுதான், அந்த குழந்தையை பெற்றெடுத்திருக்கக்கூடிய அந்த தாயே சொல்வதுதான், அதை விட பெரிய ஆச்சரியம் பெருமக்களே. எனவே இந்த விஷயத்துல வந்து அது நம்ம சொல்லக்கூடிய அந்த செயல்பாடு அந்த சொற்கள் இஸ்லாமிய கலாச்சாரத்தினுடைய அடிப்படைகளை தகர்த்தெறியக்கூடிய ஒரு காரியம், மார்க்கத்தினுடைய அடிப்படைகளை இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய அந்த கலாச்சாரத்தையே வேரோடு பிடுங்கி போடக்கூடிய ஒரு செய்தி. அதனால ஒரு வார்த்தை தானே நாம நினைக்கிறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அடியார்கள் சில நேரத்தில் ஒரு வார்த்தையை பேசுறாங்க அந்த வார்த்தையின் காரணத்தினால் நரகத்திற்கு செல்கிறார்கள் என்று, ஒரு வார்த்தையை பேசுகிறார்கள், இன்னல் அபுதலைய தக்கல்லம பில் கலிமத்தி மின்றி உவானில்லா, அல்லாஹுடைய பொருத்தத்திற்குரிய வார்த்தையாக அந்த ஒரு வார்த்தை அமைந்த காரணத்தினால அல்லாஹ் அவர்களை சொர்க்கத்திற்கு அனுப்புகிறான். சில பேர் ஒரு வார்த்தையை பேசுகிறார்கள் அது அல்லாஹுக்கு மாற்றமானது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு விருப்பம் இல்லாது, தீனுடைய கலாச்சாரத்திற்கு மாற்றமானது, தீனுடைய கொள்கைகளுக்கு ஆபத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக அந்த வார்த்தை இருக்குமானால் அதன் விளைவாக அந்த மனிதர்கள் நரகத்திற்கு அனுப்பப்படுகிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள் என்று சொன்னால், நாம லேச ஒரு வார்த்தை சொல்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம், நம்முடைய கல்பல ஊறி போயிருக்குது, பெண்மக்களை பற்றிய அந்த கண்ணியமான பார்வை இழந்துபட்டிருக்கிறது, அவர்களை பற்றி அந்த கண்ணியம் குறைந்து போயிருக்கிறது, அதன் காரணத்தினால் தானே அப்படிப்பட்ட வார்த்தை. ஆமா அசரத்து சொல்லிய பயம் இல்ல, படுற பாடு எங்களுக்கு தெரியும், அதுக்கு அடுத்து நீங்க சொல்லிட்டு போயிருவிய பயம் இல்ல, பொம்பளை பிள்ளை அப்படி பொம்பளை பிள்ளை நீங்க சொல்லிட்டு போயிருவியா, படுற பாடு நாங்கள்ல படுறோம், உண்மைதான் அது அதமா இருக்குல்ல, பொம்பளை பிள்ளையில பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பினாலும் கூட கொஞ்சம் பிந்திருச்சுன்னு வைங்க, நேத்தியம் புள்ளதான் பள்ளிக்கூடத்துல இருந்து வர்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் பிந்திருச்சு, உடனே ஸ்கூலுக்கு போன் போடுறோம், அங்க போன் போடுறோம், போன் போட்டாலும் கெடுக்க மாட்டேங்குது, நேரம் வண்டி தூக்கிட்டு ஸ்கூலுக்கே போயிட்டேன், பொம்பளை பிள்ளை என்ன அப்படிதான் இருக்கும், கதை 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 கதைன்னு மனசு என்ன செய்ய இருக்கதான் செய்யும், இல்லைன்னு சொல்லல, கொஞ்சம் லேட் ஆச்சு பையனா இருந்தா ஆமா ஆமா வருவான், எங்கேயாவது போய் அலிச்சாரியம் பண்ணிட்டு வருவான் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது எங்கேயாவது விளையாட போயிருப்பான், யாரையா பார்க்க போயிருப்பான், பொம்பளை பிள்ளைங்க அப்படி இருக்க முடியுமா? நம்ம பெண்கள் என்று சொன்னால் பெண்களுடைய விஷயத்துல சிரமங்களும் கவலைகளும் முயற்சிகளும் அதற்காக நாம படக்கூடிய காரியங்களிலே சில விதமான கஷ்டங்களும் உண்மைதான் இல்லைன்னு சொல்லல, ஆனால் அதற்காக அப்படி படுகிறோம் என்பதற்காக
நாம் அந்த தீனுடைய அடிப்படைகளையே தகர்க்கக்கூடிய ஒரு வார்த்தையை சொல்வதென்பது ஆபத்தானது. அது ஆபத்தானது. ஏன் சொன்னா, ஏன் அடிப்படையை தகர்க்கிறதுன்னு சொல்றோம்னா, இஸ்லாம் இந்த உலகத்தில் நிறைவுபடுத்துவதற்காக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட நேரத்தில், அந்த நேரத்தில் பெண்களை ரொம்ப கேவலமா கருதுனாங்க, பெண்களை ரொம்ப இழிவா கருதுனாங்க. இந்த உலகத்திற்கு பெண்களுக்கான உரிய மரியாதையை, பெண் மக்களுக்கான மாண்பை நிலைநிறுத்தியவர்களிலே முதன்மையானவர்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். அறியாமை காலகட்டத்திலே மனிதர்கள் செய்த தவறுகள் எவ்வளவு பெரிய தவறா இருந்தாலும் நல்லா மன்னிச்சிருவான், சந்தேகமே இல்லை. கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி வந்து அழுதாங்க நாயகத்திட்ட. என்ன நாயகமே, என்ன கைசன் கேக்குறாங்க. அறியாமை காலகட்டத்தில் எனக்கு பிறந்த 8 பெண் மக்களை நான் புதைச்சிட்ட நாயகமேன்னு சொன்னாங்க. உயிரோடு புதைச்சிட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீர் விட்டாங்க. இஸ்லாம் வந்த காரணத்தினாலே அல்லாஹ் முன் பாவங்களை எல்லாம் மன்னிச்சிடறான், இதை பொது சட்டம். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கைசே, அதற்கு பகரமாக 8 ஒட்டகங்களை அல்லாஹுக்காக நீங்க சதக்கா செய்யுங்கன்னு சொன்னாங்க. எந்த பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது, குஃப்ரே மன்னிக்கப்படுகிறது, ஷிர்கே மன்னிக்கப்படுகிறது, எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது தான் என்று சொன்னாலும் கூட இது இவ்வளவு பெரிய தாக்கத்தை உண்டாக்கி விட்டது, உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சுன்னு கேட்டாங்க. பெருமக்களை, அதனால பெண் மக்களை பொறுத்தவரையிலே அவர்களை நாம் அலட்சியமாக கருதுவது என்பது அறியாமை காலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துல எந்த ஒரு அறியாமை காலம் இருந்ததோ அந்த காலம்னு அர்த்தம். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பெண்களை பற்றி அவர்களிடத்தில் சோபனம் சொல்லப்பட்டால், பெண் மக்கள் பிறந்துச்சின்னு சோபனம் சொல்லப்பட்டாலுங்கிறான், பொம்பளை பிள்ளை பிறந்துச்சின்னு சொல்லப்பட்டாலும் கூட அல்லாஹ் சொல்லல, பெண் மக்கள் உங்களுக்கு பிறந்திருக்கிறது என்று நற்செய்தி சொல்லப்பட்டால், அல்லாஹுவே நற்செய்தின்னு தான் சொல்றான். கோபத்தை வென்று விழுங்கியவர்களாக, கோபத்தை மென்று விழுங்கியவர்களாக, என்ன சொல்றதுன்னு சில நேரத்தில் தெரியாம எச்சி முழங்கிட்டு இருப்பாங்களே, அப்படி விக்கி ஒரு காரியத்துல அந்த அளவிற்கு அவர்கள் வேதனைப்படுகிறார்கள். யாருக்கும் சொல்ல மாட்டுகிறாங்க. இப்ப நம்ம அந்த காலம் இருக்குதா இல்லையா நீங்க சொல்லுங்க, சொல்றோமா இல்லையா நம்ம, அது என்ன பொம்பளை பிள்ளை பிறந்த விடுமாறு இருக்குதுங்கிறோம், நடைமுறையில பெண்கள் பிறந்தால் அதற்கும் ஆண்கள் பிறந்தால் அதற்கும் வித்தியாசம் இருக்கிறது என்றால் அது இஸ்லாமிய பண்பாடா, மார்க்கம் சொல்லி தந்த செயல்பாடா? அல்லாஹ் சொல்கிறான், ஏ தவாராமினல் கௌம், சமூகத்திலிருந்து அவங்க அப்படியே மறைஞ்சிருப்பாங்களாம். மின் சூயிமா புஷ்ரவி, பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சேங்கிறதுனால, அயும்சிக்குஹு அலாஹூனின், யாருக்கும் தெரியாமல் நான் தடுத்து வைப்பதா, அம் எது சூவித்தரா, அல்லது மண்ணிலே புதைத்து விடுவதா என்று அவர்கள் நினைப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அதனால பெண்கள் குழந்தைகள் பிறந்தால் அவர்களை அலட்சியமாக லேசாக அவர்களை பார்ப்பது, அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் கொள்வதற்கிறதே, அது அறியாமை காலத்தினுடைய பழக்கம் என்று குர்ஆன் ஷரீஃப் நமக்கு எச்சரித்து காண்பிக்கிறது. பெருமக்களே, நாம் எல்லாம் முஸ்லிம்கள், அல்லாஹுவை நம்பியவர்கள், நமக்குன்னு ஒரு கொள்கை, ஒரு கோட்பாடு, ஒரு பார்வை இருக்கிறது. எல்லோரும் உலகத்துல வாழ்ற மாதிரி நாம் வாழ்ந்துட முடியாது, எல்லோரும் பார்ப்பதை போல் நாம் பார்த்து விட முடியாது. நமக்கென்று அல்லாஹுவினால் தரப்பட்ட மாணிக்கங்களான ரப்பினுடைய வேதமும் கண்மணி நாயகம் சல்லாசனுடைய அருள் சொற்களும் நமக்கு இருக்கிறது. அதன் வழியாகத்தான் உலகத்தை நம்ம பார்க்கணும். அந்த அடிப்படையில் நாம் உலகத்தை பார்க்கும் பொழுது, பெண் குழந்தைகளை பிறந்தால் அவர்களை அலட்சியமாக லேசாக அவர்களை பார்ப்பதென்பது மகா குறைவானது என்று குர்ஆன் ஷரீஃபின் வழியாக அல்லாஹு தஆலா நமக்கு கண்டித்து சொல்கிறார். பெண்களுடைய கண்ணியத்தை உலகத்தில் நிலைநிறுத்தியதற்காக பாடுபட்டவர்களிலே முதன்மையானவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஹுப்பிப இலையிய மின் துன்யாக்கும் சலாஸ், இந்த உலகத்திலே எனக்கு 3 காரியம் தான் பிரியம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. துன்யாவை பிரியப்பட வேண்டியது இல்லை, அவங்க நபிமார்கள் செய்யுதல் அம்பியா. இந்த உலகத்தின் மீது எனக்கு மோகம் இல்லை, பிரியம் இல்லை, உலகத்தின் மீது நேசமோ அப்படிப்பட்ட ஒரு விருப்பம் எனக்கு இல்லை, ஆனால் இந்த துன்யால எல்லாம் 3 காரியத்தை எனக்கு பிரியமாக்கி வச்சிட்டான்னு சொன்னான். அந்த 3 முதன்மையானதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்தீப் நறுமணம் எனக்கு பிரியமானது,
ஏன்னா அது உடலை ஆரோக்கியமாக்கி வைக்கும், மனசையும் ஆரோக்கியமாக்கி வைக்கும். நறுமணம் எனக்கு பிரியமானது. அதே மாதிரி பெண்கள் நேசிக்கப்பட வேண்டியவர்கள், பிரிய வைக்கப்பட வேண்டியவர்கள். இரண்டாவது அவங்க சொன்னாங்க. மூணாவது தொழுகையில் என் கண் குளிர்ச்சி. அல்லாஹ் தொழுகை தந்திருக்கிறானே, அது இந்த துன்யாவில்தான் செய்ய முடியும் என்பதனாலே இந்த உலகத்திலே பிரியமானவைகளாக அல்லாஹ் எனக்கு மூன்றை ஆக்கி வைத்திருக்கிறான், நேசமானவைகளாக ஆக்கி வைத்திருக்கிறான், நறுமணமும் பெண்களும் தொழுகையிலே கண் குளிர்ச்சின்னு சொன்னாங்க. அப்படியானால் இந்த உலகத்தினுடைய அந்த காரியங்களிலிருந்தே மூன்றில் ஒன்றை சல்லல்லாஹு பெண்கள்னு சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த பெண்களின் மீது நேசம் வைப்பது ஆண்களுக்கு கண்டிப்பானதுன்னா பெண்களுக்கு ரெண்டு மடங்கு கண்டிப்பானது இல்லையா? பெண் மக்களின் மீது நாம் வைக்க வேண்டிய பிரியம், ஆம்பளை பிள்ளையில குறை சொல்றேன்னு செய்ய கூடாது. தலை போட்ட உடனே ஒரு ஆள் வந்து பையன் வந்து கேட்டாப்ல, என்ன சித்தி எங்களை அந்தரத்துல விட்டுட்டீங்களேன்னு கேட்டாரு. ஆம்பளை பிள்ளைகளுக்கு உரிய மரியாதை இருக்குது, அதுல ஒன்னும் குறைவு யாரும் இல்லைங்கிறதுனாலதான் நாம இதை பேசுறோமே தவிர இல்லைன்னு அதை எடுத்து பேசுவோம். ஆண்களுக்கு உரிய மரியாதை, ஆண் மக்களுக்கு உரிய மரியாதை செய்கிறோம், பெண் பிள்ளைகள் அது என்ன செய்யும்? அல்லாஹுவினால் நமக்கு தரப்பட்ட சன்மானங்களான அவர்களின் மீது நாம எப்படி நேசம் வைக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமும் கூட கண்மணி நாயகம் சல்லா சொல்லாம் அவங்கதான். அன்னை பாத்திமா நாயகின் மீது திருநபி அவர்கள் வைத்த நேசம் உலகத்திற்கே உதாரணம் இல்லையா? தன்னுடைய பெண் மகளார் அன்னை பாத்திமா, அல்லாஹ் அவர்களின் வழியாகத்தான் கியாமத்து வரை திருநபியின் சந்ததியை தந்திருக்கிறான். கியாமத்து வரை திருநபியின் சந்ததி தொடரும். குர்ஆன் நமக்கு சாடையாக சொல்லி காண்பிக்கிறது, நாயகமே உங்களை பழிப்பவர்கள் தான் சந்ததியற்றவர்கள், உங்களின் மீது நேசம் உள்ளவர்கள், நீங்கள் கியாமத்து வரை உங்கள் சந்ததி தொடரும் என்று அல்லாஹ் சொல்றான். அதனால அந்த சந்ததியை தொடர்புடையாக்கி வைத்தவர்கள் அதற்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா நாயகின் மீது எவ்வளவு நேசம் வச்சாங்கிறத இந்த உலகத்தில் யாருக்கும் சொல்லி கொடுத்தா விளங்கணும். வெளி ஊருக்கு போயிட்டு வந்தா முதல்ல ஃபாத்திமாவை தான் பார்ப்பாங்க, மஸ்ஜிதுக்கு வருவாங்க தொழுதுட்டு, அதுக்கு பிறகு வீட்டுக்கு போறதுக்கு முன்னால மகளை பார்த்துட்டு தான் வீட்டுக்கு போவாங்க. அதே மாதிரி தாங்கள் பயணப்படுவதாக இருந்தால் கடைசியாக அவர்கள் மகளை சந்தித்து விட்டுத்தான் பயணத்தை மேற்கொள்வார்கள். மக்காவில் இந்த நடைமுறை இருந்துச்சு. மதீனா போன உடனே அதற்கு அலிலல்லானுடைய வீடு, மருமக வீடு கொஞ்சம் தூரம், சரதாசன வீட்டுக்கு பக்கத்துல இல்ல. பாத்திமா நாயினான அடிக்கடி அங்கிருந்து வந்து போற சிரமமா இருந்துச்சு. அப்ப சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பக்கத்துல இருந்தா, வாப்பு வீடு பக்கத்துல இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சாங்க. ஏன்னா பொம்பளை பிள்ளைங்க வந்து கல்யாணம் கட்டி கொடுத்த பிறகு கூட அந்த வாப்பு வீட்டுல இருக்கக்கூடிய அந்த ஒரு இது இருக்காது அங்க. எப்படி இருந்தாலும் சரி, எதையாவது யாரையாவது சொல்ற நினைச்சுக்கிறாதியா, புதுவ பயன்ச்சுக்கிற அவ்வளவுதான். என்ன வந்து அந்த ஒரு சுதந்திரம் அங்க இருக்காது இல்லையா, அங்க ஒரு நிலைப்பாடுங்கிறது இருக்காது, இங்க வந்து அது ஒரு ஃப்ரீ. அதனால சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு வர்றதுக்கு, வாப்பூட்டுக்கு வர்றதுக்கு அவங்க நினைச்சாங்கன்னா வீடு தூரமா இருந்துச்சு. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் மனசுல ஒரு சின்ன உறுத்தல் அது சம்பந்தமா இருந்துச்சு. அதற்கு ஃபாத்திமா நாயகி நினைச்சாங்களா, அதற்கு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு வீடு நிறைய வீடு இருக்குது, ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு பக்கத்துலயும் அவங்களுக்கு ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டை நமக்கு குறைஞ்ச விலைக்கு தந்தாலோ அல்லது ஏதாவது இருக்கிறதுக்கு தந்தாலோ நம்ம பக்கத்தில் இருக்கலாமே மனசுல நினைச்சாங்களா? எப்படி கேட்க முடியும்? கேட்கல. ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருமை மகளாரின் இந்த எண்ணம் அந்த சஹாபிக்கு தெரிஞ்ச உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி வந்துட்டாங்க. நாயகமே, என் சொத்து எல்லாம் உங்களுடைய சொத்து தானே நாயகமே, நீங்க சொன்னா போதாதா அப்படின்னு சொன்னாங்களா. கடைசியில தான் தன்னுடைய வீட்டை அதற்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்காக விட்டு கொடுத்தாள் என்பது வரலாறு திருமக்கள். அதனால பெண் மக்களின் மீது எப்படிப்பட்ட ஒரு நேசம் வைக்க வேண்டும் என்பதற்கு இந்த உலகத்திலே உதாரணமும் கூட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கதான். பெண்களின் மீது, குறிப்பாக பெண் மக்களின் மீது, குறிப்பாக பெண் மக்களின் மீது நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை குர்ஆன் ஷரீஃப் நமக்கு தெளிவுபடுத்தி சொல்லி காண்பிக்க. என்னுடைய ஆசிரிய தந்தை அல்லாமா கமாலுதீன் ஹசரத் இன்னைக்கும் ஹயாத்தா இருக்கிறாங்க, எல்லாம் அவங்களுக்கு நீடிச்சு ஹயாத்தை கொடுக்கணும். பெரிய ஹதீஸ் கலையில ரொம்ப தேர்ச்சி பெற்ற ஆள். அதர் சொல்லுவாங்க, நான் வந்து ஒரு மடத்தனமா ஒரு காரியத்தை செய்துட்டேன்னு சொல்லி அசரத் சொல்லுவாங்க. ஹஜ்ஜிக்கு போயிருந்தாங்கன்னா, போயிருக்கும் பொழுது ஹரம்ல நான் துவா ஓதனேன், அப்படி துவா ஓதுற நேரத்துல என்னுடைய அறியாமையில சிறுபிராயத்தில் நான் போயிருந்த அந்த நேரத்துல நான் விளங்காம இப்படி ஒரு துவாவை செய்துட்டேன், கல்யாணம் முடிச்சு அந்த புதுசு ஆரம்ப நேரம், போயிருக்கும் பொழுது ஹரம பிடிச்சு நான் காபாவை பிடிச்சு துவா செய்தேன், யா அல்லாஹ் மாதிரி நான் ஓதி கொடுக்கறேன், என்ன சம்பளம் வாங்குறேன்னு உனக்கு தெரியும், நான் என்னுடைய நிலைப்பாடு என்னங்கிறது தெரியும், எனக்கு பெண் மக்கள் பிறந்தாங்கன்னா அவங்கள கட்டி கொடுக்கறது, அவங்கள வளர்த்து ஆளாக்குறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய சிரமமான ஒரு காரியம். அதனால ரப்பே அந்த அளவுக்கு எனக்கு ஒரு சக்தி அப்படிங்கறதெல்லாம் இல்லை, என்னுடைய வருமானம்ங்கிறது ரொம்ப குறைவானது. அதனால உங்ககிட்ட உரிமையோடையும் பிரியத்தோடையும் நான் கேட்கறேன், எனக்கு ஆண் மக்களை மட்டும் தான் துவா ஓதுனாங்க, துவா ஓதுனாங்க, அது அல்லாஹால துவா தான் கபூல் செய்துட்டா போல தெரியுது. அசத்துக்கு ரெண்டு ஆம்பளை பிள்ளைய தான், ரெண்டு ஆம்பளை பிள்ளைங்க தான் எனக்கு இருக்கிறாங்க, ரொம்ப வயசாயிடுச்சு, அசத்துக்கு 80-85 வயசு தாண்டிடுச்சு. ஆனா பிந்த 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 அச சொல்லுவாங்க, எவ்வளவு மடத்தனமான ஒரு காரியத்தை நான் செய்துட்டேன், அதை நினைச்சு 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 அசத்து வருத்தப்பட்டு சொல்லுவா, அல்லாட்ட அதுக்காக ரொம்ப தௌபாவும் செய்யறேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பிந்த 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 அவங்களுடைய மனைவி ஒஃபாத் ஆயிட்டாங்க. முன்னால மனைவி ஒஃபாத் ஆன பிறகு இவங்களுடைய கடைசி நேரத்தினுடைய சில தேவைகளை ஆம்பளை பிள்ளை செய்ய முடியுமா? பெண் மக்கள் செய்வதை போல அவ்வளவு உரிமையோடும் அவ்வளவு ஒரு நிலைப்பாடு எடுத்தும் கூட ஆம்பளை பிள்ளைங்க செய்ய முடியாது. நம்ம நடைமுறையில் பார்க்கிறோம், அசத்து நினைச்சு 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 கண்ணீர் விட்டு அழுகுவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னானே, ரப்பனா ஹபலனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுன், யா அல்லாஹ் எங்களுடைய மனைவி மக்களை எங்களுக்கு கண்குளிர்ச்சியாக ஆக்கு அப்படின்னு துவாவோத சொன்னா, நான் மாத்தி இப்படி கேட்டுட்டேனே சொல்வா, அதை நினைச்சு நினைச்சு வருத்தப்படுறேன்னு சொல்லுவான். திருமக்களே, நாம வந்து மனம் திறந்து சில விஷயங்களை பேசுறோம், அதனால அப்படி அப்படி ஒரு மோகத்தை கொண்டு வைக்க கூடாது. என்னுடைய தகப்பனார் அவங்களுடைய பிந்திய காலம், அவங்களுக்கு பிந்தின நேரத்துல வந்து இரவு நேரங்கள்ல ஏதாவது சுய தேவைகள்ல அவங்க வேஷ்டிய பைத்துல்களா கக்குசு போயிட்டு அதை மாத்திக்கலை போட்டாங்கன்னு சொன்னா, சகோதரிகள் வந்து அதை களைகளை வச்சிருவாங்க. ஆனா ஒரு காலையில தகஜத்தினுடைய நேரத்துல எழுந்திருக்கும் பொழுது பார்த்தேன், அப்படி ஒரு வேஷ்டி இருக்குது, ஆத்துல தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குது, கொண்டு போய் அலசி போட்டுட்டு வந்துட்டேன். வாப்பு காலில் வந்த உடனே பார்த்தாயிட்டாங்க, அவங்க கபரை பிரகாசமாக்கட்டும் வரும்போது சொன்னாங்க, சத்தம் போட்டாங்க பொம்பளை பிள்ளைகளை, சகோதரி சத்தம் போடுறாங்க, அவன் அலசி போடுறான் அப்படின்னு அந்த கோபத்துல. அப்ப அதாவது அதனுடைய நிலைப்பாடு என்னன்னு, நம்ம மீது பிரியம் இருந்தாலும் கூட அந்த காரியத்தை உரிமையோடு செய்யக்கூடிய ஒரு நிலைப்பாடு பெண் மக்களுக்குத்தான் இருக்கிறது என்பதை பெருமக்களை நாம் உணர்ந்திருக்கிறோம். அத கமால் தேச சொல்வாக, அந்த நிலை அந்த அந்த பிரியத்தை வேண்டக்கூடிய ஒரு காலகட்டத்திலே அப்படிப்பட்ட ஆட்கள் இல்லாம நான் தவிக்கிறேன்னு சொல்வார். அதனால அருமையான பெருமக்களே, குர்ஆன் நமக்கு சொல்லித்தரக்கூடியது, அல்லாஹ் அவங்களை நமக்கு கண்குளிர்ச்சியாக ஆக்கணும் துவா ஓதும்படிதான் சொல்லி தருகிறதே அல்லாது, நாம இப்படி மட்டும் கேட்கணுங்கிறத குர்ஆன் கண்டிக்கிறது. அதனாலதான் யா அல்லாஹ் எங்களுக்கு வாழ்க்கையிலே செழிப்பையும் ஆண் மக்களை மட்டும் தருவாயாக சொல்லி ஐயாமுல் ஜாஹிலியா அறியாமையில துவா ஓதுனாங்களாம், அதை சல்லாசலம் கண்டிச்சாங்க, அப்படி ஓதக்கூடாதுன்னு சொன்னாங்க, அப்படி கண்டித்தார்கள் ஓதக்கூடாதுன்னு சொன்னாங்க. பெண் மக்களை பாக்கியம் என்று சொன்னார். நான் போன வாரம் தஃப்சீர்ல கூட சொன்னேன், அதுக்கு பிறகுதான் எனக்கு நிறைய செய்திகள் அது சம்பந்தமா வந்ததுனாலதான் இந்த தலைப்பை ஆக்குனான். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹு தஆலா சொல்றான், அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா, பொருளாதாரமும் மக்களும் உலகத்தின் அலங்காரம். சையிதுனா உமைர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், என்னை ஆயிஷா நாயி விளக்கம் சொல்றாங்க, வல் பாக்கியாத்து ஸாலிஹாத்து, பொருளாதாரமும் மக்களும் உலகத்தினுடைய அலங்காரம் தான், ஆனா பாக்கியாத்து சாலிஹாத்து தான் அல்லாஹ்விடத்தில் ரொம்ப ஹைரானதுன்னு அல்லா சொல்றான். அது என்ன பாக்கியாத்து சாலிஹாத்? அல்லாஹ்வுக்கு நேசமானது, சவாபை தேடித்தரக்கூடியதில் உயர்ந்தது, நீங்கள் ஆசை வைக்க வேண்டியதிலே சிறந்தது என்று அல்லாஹ் சொல்றானே, அது என்னென்ன பாக்கியாத்து சாலிஹாத்? அந்த பாக்கியாத்து சாலிஹாத் என்று சொன்னால் பெண் மக்கள்னு சஹாபிகள் விளக்கம் சொல்றான். நீங்க ஆசை வைக்க வேண்டியது, அல்லாஹுடத்தில் சவாபை தேடித்தரக்கூடியது, வாழ்க்கையிலே மேன்மையானது என்று அல்லாஹ் சொல்லக்கூடியது பெண் மக்களை. ஆண் மக்களை குறை சொல்லல, பெண் மக்களை உதாசீனப்படுத்துகின்ற காரணத்தினால் நாம் அதை சொல்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பெண் மக்களை குறித்து தாங்க சோபனம் கூட சொல்லியிருக்கிறாங்க. சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் அவங்களுக்கு பாராட்டு ஹதீஸில் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், யார் மூன்று பெண் மக்களை பெற்றெடுத்து அவர்களை வளர்த்து ஆளாக்கினார்களோ அவங்களுக்கு நான் சொர்க்கத்துக்கு பொறுப்புன்னு சொன்னாங்க சல்லாசன். ஆண்களுக்கு கூட இந்த சோபனத்தை சல்லாசன் சொல்லல. மூன்று பெண் மக்களை அந்த ஹதீஸ்ல முக்கியமா நம்ம விளங்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, பெண்மக்களை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்குவதிலே சிரமம் இருக்கிறது, இல்லைன்னு சொல்லல, அதுல சிரமம் இருக்குது. அதனாலதான இவ்வளவு கூலி, அதனாலதான அவங்களுக்கு சொர்க்கத்துக்கு நான் பொறுப்புன்னு சல்லாசன் சொல்றாங்க. அதுல நிச்சயமாக சிரமம் இருக்கிறது, இல்லைன்னு சொல்லவே இல்லை. இன்னைக்கு உலகத்திலே சில பேர் பெண் குழந்தைகளை அலட்சியமாக பார்ப்பதற்கும், அவர்கள் வந்தால் அதை லேசாக நினைப்பதற்குமான காரணம் இந்த சிரமம் தான். ஆனா அந்த சிரமத்தை தாங்குகின்ற காரணத்தினால் கிடைக்கக்கூடிய சன்மானம் என்ன? சல்லாசன் அதை சொல்றாங்க, அந்த சிரமத்தை நீங்கள் தாங்குகின்ற காரணத்தினாலே அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சன்மானம் என்னவென்று சொன்னால் சொர்க்கம். மூன்று பெண் மக்களை பெற்றெடுத்து வளர்த்து நீங்கள் ஆளாக்கினால் அவர்களுக்கு நான் சொர்க்கத்துக்கு பொறுப்புன்னு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்களிக்கிறாங்க. ஒரு சஹாபி எழுந்திருச்சு கேட்டாங்களா, அவங்களுக்கு ரெண்டு புள்ளதான் இருக்குது, ரெண்டு பொம்பளை புள்ளதான் அவங்களுக்கு இருக்குது. அவங்க உடனே கேட்டாங்களா, நாயகமே ரெண்டு பொம்பளை புள்ள இருந்தாலும் பெற்று வளர்த்து ஆளாக்குனா அந்த சோபனை உண்டுமான்னு கேட்டாங்க. கண்டிப்பாகன்னு சொன்னாங்க. சஹாபிகள் சொல்கிறார்கள், திருநபியினுடைய மனோபோங்கை நாங்கள் விளங்கி இருந்தோம், ஒரு பொம்பளை புள்ள பெத்தெடுத்து வளர்த்து ஆளாக்கினாலும் இந்த கூலி உண்டுமா என்று நாங்கள் கேட்டாலும் கூட திருநபி அவர்கள் ஆம் என்று சொல்லி இருப்பார்கள். அந்த சூழல் எங்களுக்கு அப்படி சொன்னதுன்னு சொல்றான். ரொம்ப கேட்க முடியாது, ஒரு விதமான கண்ணியம் கலந்த பயம் என்ற காரணத்தினாலே அவங்க அப்படி ஒதுங்கி இருந்தாங்க பெருமக்களை. அதனால சிறுமிகளாக இருந்தாலும் பாராட்டு, பருவமங்கையாக இருந்தாலும் பாராட்டு. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், தீன்ல நீங்க எவ்வளவு உயர்ந்தாலும் சரி, நிக்காஹ் செய்யாம தீன்ல நிறைவில்லைன்னு, நீங்க தீன்ல எவ்வளவு உயர்ந்திருந்தாலும் சரி, நிக்காஹ் செய்வதனால் உங்களுடைய தீன் நிறைவாகிறது. அதுவும் அப்படித்தான் அர்த்தம், நிக்காஹ் செய்த பிறகு நிறைய கஷ்டங்கள் வரும்னு அர்த்தம். தீன்ல ஒரு பகுதி நிக்காஹ் செய்யறதுன்னா, இவர் நிக்காஹ் செய்யற வரை சுதந்திரமா திரிவாரு, அப்புறம் காலுக்கு ஒரு கெட்டு போட்டாச்சு, பெரிய சங்கிலியை போட்டு கெட்டி போட்டு வச்சாச்சு. என்ன சேர்த்து ஊட்ட அனுபவத்துக்கு சொல்லாம் கேட்காது, அதில் பொதுவா சொல்றோம் விஷயங்கள். கால இவருடைய செயல்பாடு நிறைய செலவழிக்க முடியாது, ஒரு கட்டுப்பாடு, செயல்பாடு, பார்வை, எல்லாத்திலையும் எல்லாத்திலையும் ஒரு விதமான கட்டுப்பாடு என்ற ஒரு நிலைப்பாடு வரும் பொழுது, அந்த சிரமத்தின் காரணத்தினால் தீன்ல ஒரு பகுதி, ஒரு பாதி செய்த நல்ல அமல் உங்களுக்கு இதன் காரணத்தினாலே கிடைக்கிறது, நிக்கா செய்கின்ற காரணத்தினாலே கிடைக்கிறது. நிக்கா செய்யாமல் அப்படி இருந்துட்டு போயிட்டாரு, தனிக்கட்ட அவருடைய நிலைகளை மாத்திரம் பார்த்துட்டு சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். நிக்கா செய்தால் மனைவியினுடைய நிலை, பிள்ளைகளுடைய பொறுப்பு, அந்த காரியங்களுக்கான பொருளாதாரத்தை பற்றி கவலை, அதற்காக முயற்சி, அந்த ஓட்டம், அந்த கவனம் இல்லாம இருக்க முடியுமா? அப்ப அதற்காக வேண்டி படக்கூடிய அந்த சிரமம் இருக்கிறது. எவ்வளவு கூலி உங்களுக்கு சொன்னா, தீன்ல பாதி கூலி உங்களுக்கு உண்டு, மீதி பாதிதான் மற்ற எல்லா தீனுடைய காரியங்களும். வயசு முதிர்ந்துருச்சுன்னு சொன்னா பெண்களுக்கு சொல்லி இருக்கிற சோபனம் கொஞ்ச நஞ்சம் அல்ல. அல் ஜன்னத்துதாமில் உம்மஹா, சொர்க்கம் என்பது தாய்மார்களின் பாதத்திற்கு அடியில் இருக்கிறது சொன்னாங்க. அவ்வளவு சோபனத்தை பெண்கள் விஷயத்துலதான் சல்லாசலன் சொல்லியிருக்கிறாங்க. அதனால பெண் மக்களை பெற்றெடுப்பவர்கள் பாக்கியமானவர்கள் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஹதீஸ்ல அவ்வளவு செய்தி வருது. நான் முஸ்லிம் ரஹமத்துல்லா அலை தங்களுடைய கிதாபில் ஒரு ஹதீஸ் சொல்வார்கள், அதற்கு ஆயிஷா நாயி சொல்றாங்க, ஒரு நாள் ஒரு பெண்மணி வந்து எங்கிட்ட ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க ரெண்டு சைட்லையும் தூக்கி வச்சிட்டு இருக்கிறா. அப்படி வந்த நிலையில அந்த அம்மா என்னிடத்துல ஏதோ வந்து யாசகம் கேட்டாங்க. அப்ப அவங்களுடைய உணவு பேரித்தம்பளம் தானே, வீட்டுல ஒரு மூணு பேத்தம்பளம் தான் இருந்துச்சு, அந்த மூணு எடுத்து நான் அவங்க கையில கொடுத்துட்டேன், ஆளுக்கு ஒன்னா சாப்பிட்டு கட்டுமேன். அந்த அம்மா அந்த பேரித்தம்பளத்தை பீத்து நடுவிலே உள்ள அந்த விதையை எடுத்து அந்த ரெண்டு பிள்ளைய கையிலையும் ஒன்னொன்னு கொடுத்துட்டு அந்த பிள்ளைங்க சாப்பிடுதுங்க. சாப்பிட்டு இருக்க நேரத்தில் இது தான் சாப்பிடுவதற்காக வேண்டி அந்த பேரித்தம்பளத்திலே உள்ள அந்த விதையை எடுத்து போட்டு விட்டு சாப்பிட ஆரம்பிக்கிற நேரத்தில் ஒரு பழத்தை ஆளுக்கு ஒன்னு சாப்பிட்டு முடிச்சிருச்சுவோ, அதுக்கு பிறகு இந்த பிள்ளைங்க பசியின் காரணத்தினால் அந்த பேரித்தம்பளத்தை, எதை பசித்த அந்த தாய் தன் மக்கள் ரெண்டு பேருக்கும் உரிய பங்களிப்பை செய்துவிட்டு ஒரு பேரித்தம்பளத்தை தான் சாப்பிடலாம் எடுத்து சாப்பிட போற நேரத்தில் அந்த ரெண்டு பொம்பளை பிள்ளைகளும் எங்களுக்கு தான் அதையும் கேட்குது. உடனே அந்த தாய் அதை இரண்டாக பிளந்து ஆளுக்கு ஒரு துண்டை சாப்பிட கொடுத்துட்டு தான் பட்னியாக இருந்துட்டாங்க. இவங்க பசியோடு இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்ததற்கு ஆயிஷான் ஆகிய அவர்கள் இந்த காட்சியை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை சொன்னார்கள். அருமை நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா இந்த செயலின் காரணத்தினால் அந்த பெண்மணிக்கு சொர்க்கத்தை கொடுத்து விட்டான்னு சொன்னாங்க.
சிரமங்களை தாங்குகின்றதன் காரணத்தினால் தான் கூலி கிடைக்கிறது. உலகத்தில் பொது சட்டம் தானங்க இது. சிரமத்தை எந்த அளவுக்கு சிரமம் எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் அதற்கான கூலி, அதற்கான விளைவுகள் என்பது ஏற்படும். எனவே பெண் மக்களுடைய விஷயத்திலே நீங்கள் தாங்கிக் கொள்கின்ற இந்த சிரமம் பொதுவாக மக்களை பராமரிக்கிறதுக்காக வேண்டி உள்ள அந்த செய்தி என்பது நிறைய இருக்கிறது. சல்லாசலம் சொல்வார்கள், ஒரு குழந்தைய வயிற்றுல சுமந்திருக்கிற நேரத்தில் அந்த தாய்க்கு அல்லாஹு தஆலா பகலெல்லாம் நோன்பு நோத்த சவாப், இரவெல்லாம் இபாதத் செய்த நன்மை கொடுக்கிறான். அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கிற நேரத்தில் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு சப்புதலுக்கும் கூட ஒரு சவாபை அல்லாஹ் வழங்குகிறான் சொன்னாங்க. குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய அந்த சமயம் அந்த வேதனைய அனுபவிச்ச சீதேவிகளான தாய்மார்கள், காலமெல்லாம் நாம் அவர்களுக்கு கடமைப்பட்டவர்கள். அந்த விஷயத்தில் அந்த வேதனையை அந்த கொஞ்ச நேரம் அவர்கள் தாங்கள் ஏற்றுக்கொள்கிறார்களே, இந்த வேதனையினுடைய நிலைப்பாட்டிற்காக அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலியின் அளவை இந்த உலகத்தில் யாராலும் விளங்க முடியாதுன்னு சல்லாசன் சொல்லுவாங்க. பொதுவாக மக்களை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்குவதில் கூலி இருந்தாலும் கூட பெண் மக்களை பொறுத்தவரையிலே சல்லாசலம் தனியாக அதற்காக நிறைய சோபனங்களை சொல்லியிருக்க. இந்த சிரமத்திற்கான ஒரு நிலைப்பாடு ஏற்பட்டதற்கு ஆண்களும் காரணம், பெரிய ஆண்களும் காரணம். இன்னைக்கு உள்ள கலாச்சாரத்தில் வந்து இந்த வரதட்சணை அதுதான் பெண் மக்களை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்குவதிலே மக்களுக்கெல்லாம் தயக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதற்கான காரணம் இந்த வரதட்சணை தானே, அதனுடைய நிலைப்பாடு தானே. சாதாரணமான விஷயமா குளச்சல்ல தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான், இமாமத் செய்தது குளச்சல்ல தான். அங்க ஒரு சரியான பெருநா அன்னைக்கு ஒரு பயான் செய்தேன், அதோட போக சொல்லிட்டாங்க வீட்டுக்கு, அதோட வந்ததுதான் அங்க இருந்து. தெரியும் அந்த பயான் செய்தா என்ன விளைவு ஏற்படும் தெரியும். சரி, எதானாலும் ஆகட்டும். காரணம் என்னன்னு சொன்னா, அந்த பள்ளியாசல்ல இன்னைக்கு இருக்குதுங்க நடைமுறை, அந்த ஊர்ல வரதட்சணை வாங்குறாங்க இல்லையா, 100,000 ரூபாய் வாங்கினா அதுக்கு சதவீதம் கணக்கு வச்சு பள்ளியாசல்ல பணம் வாங்குறாங்க, இந்த வட்டிக்கு பணம் வாங்குறாங்க இல்லையா, அது மாதிரி அவங்க எவ்வளவு வாங்குறீங்கயா, 5 லட்சம் ரூபாயா 2 லட்சம் ரூபாயா, அதுக்கு தகுந்த மாதிரி இங்க பள்ளியாசலுக்கு தாங்கலாம். நான் இந்த பணத்தை வாங்கி அதை கொண்டு நீ காரியங்களை செலவழிச்சா அதனுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்கும்? பெருநா அன்னைக்கு மத்த நாள் பேசுற சரி வராதுன்னு பெருநா அன்னைக்கு அதை பேசணும். பெருநா அன்னைக்கு பேசி வாங்குறவன், ஈடுபட்டவன், தலையிட்டவன், முயற்சி பண்றவன், பள்ளியில இதுல இந்த விஷயத்தை தெரிஞ்சு கண்டுக்கிறாம இருக்கிறாள் எல்லாருக்கும் உண்டு, அது மட்டும் சந்தேகம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே, இதை நீங்க எங்கிட்ட சொல்லியிருந்தா என்ன, சாடமாடையா சொல்லியிருந்தா என்ன, நேரடியா பள்ளியாக சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அந்த விளைவு தான், அதை பின் விளைவா வச்சுதான் மற்ற காரியங்கள் நடந்துச்சு. பெருமக்களே, இன்னைக்கு நம்ம சமூகத்தில் வந்து வேதனைப்படக்கூடியதுலையும் ரொம்ப வேதனைப்படக்கூடிய செய்தி இந்த காரியம் தானே. அதனால இதற்காக வேண்டி ஆண்களும் தயாராக வேண்டும், பெற்றோர்கள் தயாராக வேண்டும். அதாவது நமக்கு சொந்தமில்லாத ஒரு பணத்தை, நமக்கு உரிமை இல்லாத ஒரு பணத்தை, அது எவ்வளவு வந்தா எனக்கு 100,000 என்ன, 1,000,000 என்ன, நமக்கு உடமை இல்லை என்று சொன்னால் அது என்ன பணம், அது எவ்வளவு வந்தாலும் சரி நமக்கு உடமை இல்லைன்னு சொன்னா அது நமக்கு ஹலாலானது இல்லைன்னு சொல்லும் பொழுது அதை கொண்டாடுவதற்கும் அதை வாங்குவதற்கும் அதை தலையிடுவதற்கும் நமக்கு என்ன உரிமை இருக்கிறது? ஒரு சமூகம் இஸ்லாமிய கலாச்சாரத்தையே புறக்கணிப்பதற்கு, இஸ்லாமிய பண்பாட்டையே குளிரோண்டி புதைப்பதற்கு இந்த வரதட்சணையின் மீது உள்ள மோகம் தானே காரணம்னா, அப்ப அந்த பெண் குழந்தை பிறந்தது தப்பா நினைக்கிறது அப்படிங்கறத விட கடுமையானது யார் அந்த வரதட்சணையினுடைய காரியங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறாங்களோ அவங்க தானே பெரிய குற்றவாளிகள். நாம் ஒரு உறுதி வைக்கணும், ஆண் மக்களை பெற்றெடுத்தவர்கள் பெற்றோர்களும் உறுதி வைக்கணும், அதுக்கும் பின்பலமா சீதேவிகளான தாய்மார்கள் தான் இருக்கணும். உங்க ஆசை இல்லாம காரியங்கள் நடக்காது. ஏன்னா பொம்பளை பிள்ளை பெற்றவங்க என்னத்தையாவது கொடுத்துட்டு தான் அனுப்பணும்னு அவங்க நினைக்கிறாங்க, எதையாவது கொடுத்து அனுப்போம் இல்லன்னா ஆமா ஆமா வந்துட்டா ஒண்ணும் இல்லாம வந்து இறங்கிட்டான்னு சொல்லி அங்க அந்த சாடமாடையான அந்த பேச்சை தாங்க முடியாது. இந்த குத்தி காட்டுறது, இந்த சாடமாடையான இந்த பேச்சினுடைய விளைவை தாங்க முடியாம தான் என்னத்தையாவது அவங்களுக்கு நல்லபடியா செய்தரணும், எவ்வளவு வரதட்சணை கேட்டாலும் கொடுத்தரணும். அதுக்காக வேண்டி பெருமக்களே, ரமதானுடைய காலகட்டங்கள்ல அரிசி கொடுக்கிறதுக்காக பெரும்பாலும் தேர்ந்தெடுக்கிற பகுதி இந்த ஆமியம்புரம் அந்த உள்பகுதி தான். அங்க உள்ள பெண்களை எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன் சில கட்டங்களில் நேரடியாக, ரொம்ப கண்ணியமானவர்கள், ரொம்ப அடக்கமானவர்கள், இந்த உள்பகுதியில இருந்த இந்த வீடுகளை எல்லாம் விட்டுவிட்டு அங்க போய் குடியிருந்து கொண்டிருக்கிறார்கள். எதுக்காக விற்றாங்க அவங்க, வேற ஒண்ணும் இல்லை, பிள்ளைகளை கட்டி கொடுப்பதற்காக,
மனமுடிப்பதற்கு தங்களுக்கு வேறு எந்த விதமான வழிபாடும் வழியும் தெரியவில்லை என்ற காரணத்தினாலே வீட்டை விட்டு ஏதாவது ஒரு அடமானத்தை வச்சு அதை எப்படியாவது வாங்கி அதை கொண்டாடி தன்னுடைய சொந்தமாக்குவதற்கு ஒரு கூட்டமும் அலையுது. அப்படிப்பட்ட நிலைப்பாடுகளிலே அதை வாங்கி கொண்டு அவங்க எங்கேயாவது போய் ஒரு இடத்தில் இருந்து தன்னுடைய காலத்தை கழித்துக் கொண்டிருக்கிறார். அதனால இப்படிப்பட்ட நிலைப்பாடு இந்த மக்களிடத்தில் ஏற்படுகிறது என்று சொன்னால் அதற்கு மூல காரணமான காரணஸ்தர்கள் இந்த வரதட்சணையினுடைய பிடியிலே ஈடுபட்டிருப்பவர்களும் என்பதில் சந்தேகமே இல்லை. அப்படிப்பட்ட எண்ணங்களோ நிலைப்பாடுகளோ நமக்கு இருந்துச்சுன்னா அதையும் நாம மாத்தி வைக்கணும். நாம இப்பொழுதே ஒரு உறுதி கொள்ள வேண்டும், நம்முடைய மக்களுக்கும் சரி ஆண் மக்களுக்கு நாம வாங்கக்கூடாது. பெண் மக்களுக்கு நிர்பந்தமா ஏதாவது கொடுக்கறாங்க போறாங்க அவங்க விஷயம், அவங்க சில சிலைபாடு நிலைப்பாடுகளுடைய விஷயம். ஆனா நாம வாங்கக்கூடாது. ஆண் மக்களை பெற்றெடுத்தவர்கள், ஆண் மக்களை உள்ளவர்கள், அங்கு பிரபலமான ஒரு அசுரத்து கூட கேட்டாரு, பின்னால அவர் வேற இயக்கத்துக்கு எல்லாம் போய் அப்படி இப்படி இருக்கிறாரு. ஆனா அங்க கேட்டார் பஜார்ல ஆரம்பத்துல, நான் எனக்கு வாங்காம இருக்கிறேன், என் சகோதரி அப்படி வாங்காம கிட்டுறதுக்கு யார் இருக்கான்னு கேட்டாரு. நம்ம சகோதரிக்கே கொடுத்தாலும் சரி, நம்ம பிள்ளைகளுக்கே கொடுத்தாலும் சரி, நாம வாங்காம இருக்கணும் அதுல. அதுதான் இந்த தீனுக்காக நம்ம செய்யக்கூடிய சில விதமான தியாகங்கள். பெருமக்களை கொடுக்கணும் சொல்ல வரல, அசத் பயான் அப்படி சொல்லிட்டாரு வச்சிடக்கூடாது. அது நிர்பந்தமான சில நிலைப்பாடுகள், வேற வழியே தெரியல. என்ன வரதட்சணை இல்லாம முடிக்கணும்னு சொல்லி சில பேர் எடுத்தான் சொன்னா அவன் அதுக்கு பிறகு செலக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கு பிறகு சல்லல்லாஹு சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய கிதாபிலே பதிவு செய்வார்கள், மன் ஆல ஜாரியத்தைனி. சல்லல்லாஹு சொல்லுவாங்க, யார் இரண்டு பெண்மக்களை பெற்றெடுத்து அவர்களை வளர்த்து ஆளாக்குகிறார்கள், ஹத்தா தபுலுகா, அவர்கள் பருவ வயதை அடையும் வரை கண்ணியமாக ஒழுக்கமாக சீராக அந்த மக்களை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்குகிறார்களோ, செல்லுல்லாஹு சொல்கிறார்கள், சொர்க்கலோகத்தில் நானும் அவர்களும் இப்படி இருப்போம். சொன்னாங்க, தங்களுடைய விரல்களை சேர்த்து காட்டி திருநபி சொன்னார்கள், நானும் அந்த பெண் மக்களை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்குகிறார்களே அவர்களும் சொர்க்கத்தில் சேர்ந்து இருப்போம் என்று கண்மணி நாயகம் செல்லாசலம் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸை இமாம் முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி சொல்லி காண்பி. அதனால பெண் மக்களுடைய விஷயத்திலே நாம் அலட்சியம் காட்டுவது, அவர்கள் பிறந்தானதை லேசாக நினைப்பது, பெண் மக்களை துர்க்குறியாக கருதுவது, அவர்களுக்கு உரிய நேரத்திலே அவர்களை வளர்க்கக்கூடிய விஷயத்திலே ஒரு பொறுப்பில்லாத நிலையை எடுத்துக்கொள்வது, அது மாதிரி ஆம்பளை புள்ள பிறந்தான்னு சொன்னா அந்த பெற்ற தாய்க்கு என்னென்ன கொடுக்கணும் அது பூரா முட்டானா அந்தானா அந்தானா என்னென்ன கரைச்சு கொடுக்கணும் அது பூரா ஒழுங்க கரைச்சு கொடுக்கறது. ரெண்டாவது மூணாவது பொம்பளை புள்ள பெற்றாச்சு, அது ஆரம்பத்துல கொஞ்ச நாளைக்கு மாத்திரம் என்னத்தையா மருந்து இருந்து கொடுத்துட்டு சரி சரி போதும் போதும் அது ஒரு மாதிரியா தட்டி விட்டுறது. சின்ன விஷயம் நாம நினைக்கிறோம், நம்முடைய கல்வியில் பதிஞ்சு போன இஸ்லாத்திற்கு மாற்றமான அந்த கலாச்சாரம் தான் இப்படி வெளிப்படுகிறது. அதனால் அதற்கு பெருமக்களை நாம் உறுதுணையாக இருக்கக்கூடாது. அந்த விஷயங்கள் இவ்வளவு நாள் நாம இருந்தோம் சொன்னா அல்லாஹ் தௌபா செய்திடணும், தௌபா செய்திடணும், உளப்பூர்வமாக ஆசைப்பட வேண்டும். அல்லாஹ் நமக்கு நமக்கு சந்ததிகளுக்கு பெண் மக்களை தரணும், உளப்பூர்வமாக ஆசைப்படணும். அந்த பெண் மக்களை பொறுப்பாக வளர்க்கக்கூடிய ஒரு பண்பான நிலை, அவர்களை கண்ணியமான முறையிலே மனமுடித்துக் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பூரணமாக செய்வதற்கான ஆற்றல், அந்த அதையும் தரணும். ஹதீஸ்ல வருது, முஸ்லிம்ல தான் ஹதீஸ் வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத்தினுடைய நாளிலே அல்லாஹு தஆலா ஒரு மனிதரை நரகத்திற்கு என்று தீர்மானித்து விட்டான், தீர்ப்பளித்து விட்டான். தீர்ப்பாயிடுச்சு நரகம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தீர்ப்பாகி விட்டது, அவர் நரகத்திற்கென்று தீர்ப்பு செய்யப்பட்டு விட்டார். அந்த தீர்ப்பு செய்யப்பட்டதற்கு பின்னாலே அவர் பெற்றெடுத்த பெண்மக்கள், ஹதீஸ்ல பெண்மக்கள் தான் வருது, அவர் பெற்றெடுத்த பெண்மக்கள் வந்து நின்று கதறுகிறார்கள், வஜஅல்ன யஸ்ருஹுன வயகுல்ன, ஹதீஸ்னுடைய வாசகம் வருகிறது, ரப்பி இன்னஹு கான யுஹ்ஸினு இலைனா ஃபித் துன்யா, இன்னஹு கான யுஹ்ஸினு இலைனா ஃபித் துன்யா, ரஹ்மானே துன்யாவிலே எங்களுக்காக எங்களுடைய இந்த பெற்றோர் ரொம்ப சிரமப்பட்டிருக்கிறாங்க ரப்பே, எங்களை வளர்த்து ஆளாக்குறதுக்காக வேண்டி அவங்க ரொம்ப முயற்சி பண்ணிருக்கிறாங்க ரப்பே, எங்களுக்காக வேண்டி அவங்க பலவிதமான சிரமங்களை தாங்கி இருக்கிறார்கள், ஆகவே ரஹ்மானே நீ அவர்களுக்கு ரஹமத்து செய்ய வேண்டும் சொல்லி அந்த பெண்மக்கள் சொன்னதனுடைய விளைவு அல்லாஹு தஆலா தன் தீர்ப்பை மாற்றி நரகத்திற்கு என்று முடிவு செய்யப்பட்டவரை சொர்க்கத்திற்கு அனுப்புகிறான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்.
மூமின்களான நம்முடைய வாழ்க்கையின் லட்சியம் என்னங்க? சொர்க்கத்தை அடைகிறது தானே. நரகத்தை விட்டு தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்திலே யார் நுழைவிக்கப்பட்டார்களோ அவர்கள் தான் உண்மையான வெற்றி அடைந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே. அந்த மகத்தான வெற்றி பெண்மக்களின் காரணத்தினால் கிடைக்கப்பெறுகிறது என்று ஹதீஸில் வருகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிதர் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு குர்ஆன்ல வருது. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிதர் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு. ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய உத்தரவின்படி ஒரு பையனை அடிச்சிருவாங்க, அந்த பையன் இறந்துருவான். அந்த பையன் இறந்த உடனே தாய் வேதனைப்படுவார்கள். என்ன தெரிந்தாலும் புள்ள இறந்த உடனே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஹிஜ்ர் அலைஹிஸ்ஸலாமால் தண்டிக்கப்பட்ட அந்த பையனுக்கு பகரமாக அந்த கவனிக்க இந்த ஆயத்தை குர்ஆன்ல சொல்ற ஹிஜ்ரலிஸ்லாமா தண்டிக்கப்பட்ட அந்த பையனுக்கு பகரமாக அல்லாஹ் அந்த பெற்றோருக்கு உயர்ந்த பாக்கியங்களை கொடுத்தான், சிறந்த பகரத்தை கொடுத்தான், கண்ணியமான குடும்பத்தினுடைய நிலைப்பாடுகளை ஆக்கி கொடுத்தான். என்னங்க சிறந்த பகரத்தை கொடுத்தான், பரிசுத்தமான ஒரு நிலைப்பாட்டை கொடுத்தான், உயர்ந்த அவர்களுக்கு குடும்பத்தினுடைய மேன்மைகளை ஏற்படுத்தினான் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்றானே, அப்படி என்ன செய்தான்? அந்த ஆயத்தினுடைய தப்சீரில் பெருமக்கள் நமக்கு விளக்கம் சொல்கிறார். அந்த பெற்றோர்களுக்கு ஹிஜ்ர் அலைஹிஸ்ஸலாமால் தண்டிக்கப்பட்டு இறந்துவிட்ட அந்த பையனுடைய பெற்றோர்களுக்கு அல்லாஹ் சிறந்த பகரத்தை கொடுத்தான்னு சொல்றானே, அது என்ன சிறந்த பகரம்? தப்சீர்ல நமக்கு விளக்கம் சொல்கிறார்கள். சையிதுனா கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க விளக்கம் சொல்றாங்க. என்ன பகரம்னு சொன்னா, அல்லாஹ் அதுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு பெண் மக்களை கொடுத்தான், ஒரு பொம்பளை பிள்ளைய கொடுத்தான். இதாங்க விஷயம் பகரம். அல்லாஹ் கொடுத்த சிறந்த பகரம் என்பது என்ன? ஒரு பெண்மகளை கொடுத்தான். அந்த பெண் அதற்கு பிறகு அந்த பெண் 10 மக்களை பெற்றெடுத்தார். அந்த 10 பேரும் நபிமார்கள். 10 மக்களை அந்த பெண் பெற்றெடுக்கிறார். அந்த 10 பேருமே குல்லுகும் அம்பியா, எல்லோருமே நபிமார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய சிறந்த பகரம்! அல்லாஹு தஆலா அந்த 10 பேருக்கும் தாயாக ஒரு பெண்ணை ஆக்கிவிட்டான் என்று சொன்னால் எவ்வளவு மகத்தான ஒரு பகரத்தை, உன்னதமான ஒரு நிலைப்பாட்டை அல்லாஹ் அந்த பெண்ணுக்கு கொடுத்தான் என்று பெருமக்கள் விளக்கம் சொல்றார். அருமையான பெருமக்களே, அல்லாஹுவினால் நமக்கு சன்மானமாக தரப்பட்டிருக்கக்கூடியவர்கள் நம்முடைய மக்கள். அதிலையும் குறிப்பாக நம்முடைய பெண் மக்களுடைய விஷயத்துல நாம் ரொம்ப அக்கறையும், அவங்க விஷயத்துல சிரமத்தை நாம் மறுக்கல. ஆரம்பத்திலிருந்தே சொல்ற மாதிரி அவங்க விஷயத்துல சிறுவராயத்திலிருந்து அவர்களை வளர்ப்பதிலே பலவிதமான சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும். அவங்களுக்காக நம்ம திட்டமிடணும். முந்தைய பையனுடைய கல்யாணம்னா அதுக்கு திட்டமிடுறதை விட பொம்பளை பிள்ளைகளுக்கு கல்யாணம் முந்தைய திட்டமிடணுமா இல்லையா? அதுக்காக முயற்சி வரணும். கண்ணியமான உரிய பெற்றோர்கள் என்று சொன்னால் அதற்காக திட்டமிட்டுத்தான் ஆக வேண்டும். அதற்காக சில விதமான நிலைப்பாடுகளை எடுக்க வேண்டும். அந்த முயற்சி, அந்த திட்டமிடுதல், அந்த சிரமம், அதற்காக வேண்டி நாம யோசிக்கக்கூடிய நிலைப்பாடு, அதுக்காக நாம செய்யக்கூடிய துஆக்கள், அதற்காக படக்கூடிய இந்த கஷ்டங்களுக்கு தான் அல்லாஹு தஆலா சிறந்த பகரமாக சொர்க்கத்தை வைத்திருக்க. அதனாலே பெருமக்களே, ஊர்ல யாரும் பேசட்டும், உலகத்தில் யாரும் பேசட்டும், முஸ்லிம் அல்லாத மற்றவர்கள் யாரும் அப்படி கருதட்டும், நாம கருதக்கூடாது. நாம நமக்கு தந்திருக்கக்கூடியவர்கள் அல்லாஹுவினால் வழங்கப்பட்ட சன்மானமாக பிள்ளைகள் என்பது ஆண் மக்களாக இருந்தாலும் நாம சந்தோஷப்படுவோம், பெண் மக்களாக இருந்தாலும் சந்தோஷப்படுவோம். அதனால ஆம்பளை பிள்ளையில மட்டும் தூக்கி பேசி பொம்பளை பிள்ளையில மட்டமா நினைக்கிறதுங்கிறது இருக்குது. அது மார்க்கத்தினுடைய அடிப்படையை தகர்க்கக்கூடியது. நாம் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு பயான் தான், ஒரு சஹாபி சல்லாசனுடைய மஜ்லிஸ்ல இருந்தாங்க, மஜ்லிஸ்ல உட்கார்ந்து பயான் கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஒரு பிள்ளை, ஒரு பையன் அங்கிருந்து ஓடி வர்றாரு, அவருடைய பையன், சின்ன பையன் ஓடி வர்றார். வந்த உடனே அந்த பையன் அப்படியே முகர்ந்து, உச்சி முகர்ந்து மடியில உட்கார வச்சுக்கிட்டார் அந்த சஹாபி. கொஞ்ச நேரம் கழிச்சு அவருடைய பொம்பளை பிள்ளை ஓடி வருது, அது சின்ன பிள்ளை. அது வந்த உடனே வாப்ப இப்ப வந்து என்ன செய்தாருன்னு கேட்டா, உச்சி முகரவும் இல்ல, மடியில உட்கார வைக்கவும் இல்ல, ஆளை பிடிச்சி தூக்கி முன்னால உட்கார வச்சுக்கிட்டாரு. முதல் பையனை கூப்பிட்டு ஒரு முத்த வேற போட்டாரு, மடியில வேற உட்கார வச்சுக்கிட்டாரு. இந்த பொம்பளை பிள்ளை ஓடி வந்த உடனே முத்தமும் கொடுக்கல, மடியிலையும் உட்கார வைக்க வரல, அதை தூக்கி தப்புன்னு முன்னால தூக்கி உட்கார வச்சுக்கிட்டாரு. பயான் முடிச்ச உடனே சரதாசனம் கேட்டாங்க, என்னுடைய கண் முன்னாலேயே
என்னுடைய முன்னிலையிலேயே அதா சவ்வைத்தபைனகுமா, அந்த மக்களுக்கு மத்தியில் நீதமாக நடக்க வேண்டாமா? அப்படி ஒரு ஒரு பிள்ளைக்கு அப்படி செய்யும் பொழுது இன்னொரு பிள்ளையினுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அந்த நிலைப்பாடுங்கிறது இருக்குதே, வடுவாக காலமெல்லாம் பதிந்து விடாதா? ரெண்டு பேரும் ஒரே நிலையிலே ஒரே சமமான ஒரு நிலைப்பாட்டிலே இருக்கும் பொழுது அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய மன உளைச்சல்ங்கிறது சாதாரணமானது அல்ல. அதனால பிள்ளைகளுக்கு மத்தியில இப்படிப்பட்ட ஏற்றத்தாழ்வு, அதாவது நம்மளையும் மீறி நம்ம உள்ளத்துல வந்து நம்ம பிள்ளைகள்ல யார் மீதா கூடுதல் பிரியம் இருக்கும் அது வேற விஷயம், வெளிப்படையா அப்படி காட்டக்கூடாது. வெளிப்படையான அப்படிப்பட்ட காட்டுதல் இருக்கிறதே, அதற்கு மாற்றமா நான் சொன்ன வாப்பு ஒண்ணுமே வாங்கி தரமாட்டார் அப்படி வந்துடக்கூடாது, நான் வாப்புக்கு ஒரு அலட்சியம் தான் அப்படி வந்துடக்கூடாது, அப்படிப்பட்டு ஒரு நிலைப்பாடு என்பது ஏற்பட்டு விடக்கூடாது. செல்லதான செல்லும் சொல்கிறார்கள், அப்படி எந்த பிள்ளைகளாக இருந்தாலும் நீதத்திற்கு மாற்றமாக அப்படி நடக்க கூடாது என்று சொல்லும் பொழுது, பையன் வேற இவர் ஒண்ணு வாங்கி கொடுத்தரல, இவர் ஒண்ணு பெரிய சொத்து எழுதி கொடுத்தரல, என்ன செய்தாருங்க, ஒரு முத்தம் கொடுத்தாரு மடியில உட்கார வச்சார். அந்த பொம்பளை பிள்ளைக்கு அந்த முத்தம் கொடுக்கல, மடியில உட்கார வைக்கல, ஆனா கூப்பிட்டு முன்னால வச்சுக்கிட்டாரு. செல்லதான் இதை கண்டிக்கிறாங்க. என்னுடைய முன்னிலையில் இருக்கும் பொழுது நீதம் இல்லாமல் பிள்ளைகளுக்கு மத்தியிலே இப்படிப்பட்ட ஒரு விதர்ப்பமான ஒரு நிலைப்பாட்டை நீங்கள் எடுத்தால் அது கடுமையாக கண்டிக்கத்தக்கது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் கண்டித்தார் என்று பார்க்கும். அதனால் அருமையான பெருமக்களே, இந்த கலாச்சாரம் இஸ்லாமிய கலாச்சாரம் அல்ல. பெண்மக்கள் நமக்கு பிறந்தால் அதை சோபனமாக கருத வேண்டும். ஹதீஸிலே அப்படித்தான் வருகிறது, பெண்மக்கள் பரக்கத், சந்தேகமே இல்லை. அவர்கள் அல்லாஹுவினால் நமக்கு தரப்பட்ட சன்மானங்களாக பரக்கத்தாக இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுடைய விஷயத்தில் அலட்சியம் காட்டுவதோ, கண்ணியமிக்க தாய்மார்களே, உங்களை மார்க்க பெண்களுக்கு பொறுத்தவரையில நாம தாங்க சொல்லல, அவங்கள்ட்ட வந்து நாம சொல்ல வேண்டிய விஷயத்தை சொன்னா அப்படியே பற்றி கொடுப்பதுல வந்து பெண்கள் முதன்மையானவர்கள். நம்ம ஊர்ல எல்லாம் வந்து ஆரம்பத்தில் விடி சாருன்னு சொல்லி ராத்திரி 2 மணிக்கே 1 மணிக்கே சாப்பிட்டு படுக்கிற பழக்கம் ஆரம்பத்தில் இருந்துச்சா இல்லையா? பெண்களுக்கு சொல்லப்பட்டு வந்த பிறகு சரி சஹர் வந்து இந்த முடிகிற நேரத்தில் அந்த நேரத்தில் சாப்பிடுறது நல்லது, அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு மாறிடுச்சு. அப்ப அந்த ஏன் மாறுச்சுன்னா சொன்ன காரணத்தினால. அதே மாதிரி இந்த விஷயத்துல நாம சொல்லாத காரணத்தினாலதான் அந்த குறைபாடுகளை தவிர இல்லைன்னு சொன்னா அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடுங்கிறது இல்லை. அப்படிப்பட்ட வார்த்தைகள் வருவதற்கான காரணமும் அதனால் படக்கூடிய சில விதமான சிரமங்கள். ஆகவே அந்த சிரமங்களுக்கான காரணங்கள் என்னென்ன இருக்கிறதோ, வரதட்சணை என்பது இருக்கிறது. அந்த பிள்ளைகளுடைய விஷயத்திலே குறிப்பாக பிரதானமானது வரதட்சணை தான். அதுதான் இன்னைக்கு பல பேரை பயமுறுத்திக்கிட்டு இருக்குது, என்ன நிலைப்பாடு வருமோ தெரியலையே. அப்படிப்பட்ட அந்த நிலைப்பாட்டின் காரணத்தினால் தான் ஆரம்பத்திலேயே நம்மளாவது மனசுலதான் நினைக்கிறோம், இந்த மதுரை உசிலம்பட்டி மாவட்டத்திலே இன்னும் பொம்பளை பிள்ளைகளுக்கு கள்ளிப்பால் கொடுக்கக்கூடிய ஒரு கொடுமையான நிலை. அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னானே சிறுவராயத்திலே கொன்றுவாங்கன்னு, அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு இருக்கிறது பெருமக்களே. அதனால இஸ்லாத்திற்கு மாற்றமான இஸ்லாமிய கலாச்சாரத்திற்கு விரோதமான அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை நாம் எடுக்க கூடாது. பிள்ளைகளை நாம கண்ணியமா கருதணும், நம்முடைய பிள்ளைகளை பெண் மக்களை அலட்சியமாக கருதக்கூடாது, துர்க்குறியாக கருதக்கூடாது. பெண் மக்களை பெற்றெடுத்த அந்த தாயை அவர்களையும் நாம லேசா நினைக்க கூடாது. அந்த தாய்க்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளையும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த முறையான உணவுகள் உட்பட எல்லா காரியத்தையும் நிறைவாக கொடுக்க வேண்டும். அது மாதிரி ஆம்பளை பிள்ளை பெற்றெடுத்தா பரிசு, நிறைய பரிசு கொடுக்கிறது இவர் கணவன் தரப்புல இருந்து மற்ற ஆட்கள் தரப்புல இருந்து, பொம்பளை பிள்ளை மூச்சு காட்டாமல் போயிடுறது. அந்த நேரத்திலே அதிலே அலட்சியம் இருக்கிறது என்று சொன்னால் கூடுதலான பரிசை கொடுக்கணும். பொம்பளை பிள்ளை பெற்றெடுத்து இருக்கியா, கூடுதலா பரிசு இருக்கு, அதுக்காக வேண்டி கூடுதலான ஒரு சன்மானம், எந்த ஒரு நிலைப்பாட்டை நாம எடுக்கணும். ஏன் சொன்னா பெண்மக்கள் என்பது அல்லாஹுவினால் நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய சன்மானங்கள் அவர்கள் என்ற ஒரு நிலையில். அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, எனவே நடைமுறையில ஊர்ல இருக்கக்கூடிய இந்த கலாச்சாரம் மாறி பொதுவாக மக்களின் மீதும் குறிப்பாக பெண்மக்கள் மீதும் நாம வந்து அப்படிப்பட்ட ஒரு பரிவை ஒரு பிரியத்தை வெளிப்படுத்தி அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம நிறைவாக செய்ய வேண்டும். அது மாதிரி பெண்களுக்கு ஆபத்தை உண்டாக்கக்கூடிய அவர்களுக்கு வேதனையை தரக்கூடிய காரியங்களாக என்னென்ன இருக்கிறதோ அதை விட்டு தவிர்ந்து வாழ்வதிலையும் நம்முடைய கவனத்தை நாம் செலுத்த வேண்டும் என்று உங்களிடத்திலே மிக்க பணி ஒன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான அன்பையும் பொருத்தத்தையும் நிறைவாக ஆக்கி தந்தருள்வானாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.
Audio was downloaded from TamilIslamicMedia.com.